அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 6 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் சீக்கியர்களின் பொற்கோயிலில் இந்திய ராணுவம் நுழைந்து தீவிரவாதிகளை வெளியேற்ற தாக்குதல் நடத்திய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நிகழ்வின 30th ஆண்டு நிறைவை ஒட்டிய பிரார்த்தனை நிகழ்வில் சீக்கிய குழுக்களுக்குள் மோதல் குறித்த செய்தி, காவிரி டெல்டா விவசாயத்துக்காக மேட்டூர் அணை வழமை போல ஜூன் 12 தேதி திறக்கப்படாது என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது பற்றி விவசாயிகள் சங்க தலைவர் தெரிவிக்கும் கருத்து,
கர்நாடகம் வந்து கோடை பாசனத்திற்கு தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அணைகளெல்லாம் காலி செஞ்சு வச்சுக்கிட்டு, இந்த 4 அணைகளையும் காலி செஞ்சு வச்சுக்கிட்டு வருஷமே வந்து ஜூன் மாதம் வரும்பொழுதுலாம் எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது.
இலங்கையில் காணாமல் போனோர் குறித்த ஜனாதிபதி விசாரணை கமிஷன் முன்னர் 1990 காத்தான்குடியில் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படும் முஸ்லீம்களின் குடும்பத்தினர் சாட்சியம் அளித்தது பற்றிய செய்தி,
கல்முனை போயிட்டு வரான்னு போனவர் வரல, இடையில வச்சு எல்டிடி கடத்திட்டு போனேன்னு சொல்லி சொல்றாங்க.
அன்றைக்கு இதை செஞ்ச பாட்டி இன்றைக்கு வெளியில் திடுறாங்க, புதைக்கப்பட்ட உடல்களை எடுத்தாங்க, அதை எடுத்ததான் நாங்கள் எங்களை வாரக்கிழமை செய்யும்
ஆகியவையும் பின்னர் இலங்கை செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
வடக்கு பிரான்சில் டிடே தரையிறக்கத்தின் 70th ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் தரையிறங்கிய 5 முக்கிய கடற்கரைகளில் ஒன்றான ஷார்ட் பீச் அமைந்திருக்கின்ற விஸ்ட்ராமில் இறுதிக்கட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கின்றன. 19 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான முன்னாள் போர் வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரான்சின் அதிபர் பிரான்சோ ஒலந்தே அவர்கள் 2nd உலகப் போரின் முக்கிய திருப்பு முனையான டிடேயில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான படையினருக்கு அஞ்சலி செலுத்தினார்.
Vous représentez ici 19 pays.
டிடே கடற்கரைகள் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போர் அலைகளை நாசிப்படைகளுக்கு எதிராக மாற்றிய செம்படையினருக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினின் முகத்தில் புன்முறுவல் பூத்தது.
இதனிடையே டிடே நினைவு தின சடங்கில் கலந்து கொள்ள முடியாது என தான் பராமரிக்கப்பட்டு வந்த இல்லத்தின் ஊழியர்கள் தெரிவித்துவிட்டதை அடுத்து அந்த இல்லத்திலிருந்து காணாமல் போயிருந்த 89 வயதான 2nd உலகப் போரில் டிடே சண்டையில் களம் கண்டிருந்த வீரர் ஒருவர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என பிரிட்டிஷ் போலீசார் கூறுகின்றனர். இராணுவத்தில் தான் வாங்கிய பதக்கங்களை தனது கோட்டில் குத்திக்கொண்டு மழையங்கி ஒன்றையும் அணிந்து கொண்டு நேற்று காலை வெளியேறியிருந்த அவரை அந்த வட்டாரத்தில் எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாது இருந்தது. தற்போது இவர் பிரான்சில் இருக்கின்ற நோர்மாந்தியில் இறுதி நினைவு வைபவம் நடக்கின்ற உயிஸ்திராம் என்ற ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். இவரது பெயரை அதிகாரிகள் வெளியிடவில்லை.
பிரான்ஸ் நாட்டில் நடந்த டிடே நிகழ்வுகளின் பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அதிபர் ஒபாமாவுடனும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ போரோஷெங்கோ அவர்களுடனும் சிறிய சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். கிழக்கு யுக்ரைனில் நடக்கும் ராணுவ நடவடிக்கைக்கும் இரத்த கலரிக்கும் விரைவாக தீர்வை காண்பது என்று புட்டின் அவர்களும் போரோஷெங்கோ அவர்களும் கோரிக்கை விடுத்ததாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியிருக்கின்றது. யுக்ரைனிய பிரச்சனைகள் ஆரம்பமான பின்னர் அதிபர் புட்டின் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் நேரடியாக சந்தித்துக் கொள்வது இதுதான் முதல் தடவையாகும். இந்த உத்தியோகபூர்வமற்ற பேச்சுவார்த்தை 15 நிமிடங்கள் நடந்ததாக அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கின்றது.
யுக்ரைனின் கிழக்கில் கிளர்ச்சிக்காரர்கள் வலுவாக இருக்கின்ற ஸ்லோவியான்ஸ்க் பகுதியில் ராணுவ டாங்கிகள் சகிதம் அரச படைகள் தாக்குதல் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நகரத்தின் விளிம்பில் கடுமையான சண்டை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ரஷ்ய ஆதரவு கொண்ட ஆயுததாரிகள் வாரக்கணக்காக முற்றுகையிட்டு இருக்கின்ற ஸ்லோவியான்ஸ்கிலும் சுற்றுவட்ட பகுதிகளிலும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை என தாங்கள் குறிப்பிடும் நடவடிக்கையின் செயலூக்கம் மிக்க கட்டத்தை ஆரம்பிப்பதாக யுக்ரைன் அதிகாரிகள் அண்மையில் அறிவித்திருந்தனர். அந்த பகுதியை யுக்ரைனிய படைகள் சுற்றி வளைத்திருக்கின்றன என்பது கனரக ஆயுதங்களை பெருமளவில் குவித்திருக்கின்றன என்பதையும் தெளிவாக உணர முடிகிறது என நேற்று வியாழனன்று அந்த ஊருக்கு அருகில் இருந்த பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
பாகிஸ்தானின் தொலைக்காட்சிகளை ஒழுங்குபடுத்துகின்ற அமைப்பு அந்த நாட்டின் முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒன்றான ஜியோ நியூஸ் தொலைக்காட்சியின் உரிமை பத்திரத்தை 15 நாட்களுக்கு இடைநிறுத்தியிருக்கின்றது. தமது செய்தியாளர்கள் மீது உளவுத்துறை தாக்குதல் நடத்துவதாக ஜியோ நியூஸ் குற்றம் சாட்டியதாக பாதுகாப்பு அமைச்சர் முறைப்பாடு செய்ததை அடுத்தே அந்த தொலைக்காட்சிக்கான அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கைக்காக தாம் ஏற்கனவே மன்னிப்பு கோரிவிட்டதாக கூறுகின்ற ஜியோ நியூஸ் இந்த முடிவு பக்கசார்பானது என்றும் விவரித்திருக்கின்றது. ஏப்ரலில் தாக்குதல் நடந்தது முதல் தமது தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு இடையூறு விளைவிக்கப்பட்டு வருவதாக அந்த தொலைக்காட்சி கூறியிருக்கின்றது.
இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் 2009 மாணவர் ஒருவர் சட்டவிரோதமான முறையில் கொல்லப்பட்டதை விசாரித்து வந்த சிறப்பு நீதிமன்றம் போலீஸ்காரர்கள் 18 பேர் மீது குற்றத்தை உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. MBA படித்து வந்த 22 வயது மாணவர் ஒருவர் கொள்ளைச் சம்பவம் ஒன்றில் சம்பந்தப்பட்டிருந்தார் என சந்தேகித்ததால் அவரை சுட்டுக் கொன்ற போலீசார் அதனை மறைக்க துப்பாக்கி சண்டை ஒன்று அங்கு நடந்ததாக போலியாக ஜோடித்திருந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. போலி என்கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்துக்கு அப்பாற்பட்ட தண்டனை பாணியிலான இந்த ஆட்கொலைகள் இந்தியாவில் நடப்பது சகஜம். இந்த வழக்கில் குற்றத்தை நிரூபித்த தமது விசாரணையாளர்களை நினைத்து பெருமைப்படுவதாக மத்திய புலனாய்வுத்துறையான CBIயின் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் 70களின் பிற்பகுதியில் தொடங்கிய காலிஸ்தான் பிரிவினைவாதத்தை ஒடுக்க 1984 அமிர்தசரஸில் உள்ள சீக்கியர்களின் பொற்கோயிலுக்குள் இந்திய ராணுவம் நுழைந்து தீவிரவாதிகளை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்த சம்பவம் நடந்து இன்று 30 நிறைவு பெறும் நிலையில் இந்த நாளை அனுஷ்டிக்க பொற்கோவிலில் கூடியிருந்த சீக்கியர் குழுக்களுக்குள் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் வடக்கு மாநிலமான பஞ்சாபில் உள்ள அம்ரித்சரஸ் நகரில் உள்ள சீக்கியர்களின் புனித ஆலயமான பொற்கோவிலில் சீக்கியர்கள் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்களில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்தியாவில் 1984 இந்த பொற்கோவிலில் பதுங்கியிருந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் மீது இந்திய அரசு நடத்திய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எனப்படும் தாக்குதலின் 30 நிறைவு நாளான இன்று இந்த கோவிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்ட சமயத்தில் இந்த மோதல்கள் நடந்துள்ளன. சடங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த வாள்களை பயன்படுத்தி அவர்கள் சண்டையிட்டது அந்த சண்டையின் காணொளியில் காணப்படுகிறது. குறைந்தது 3 பேராவது படுகாயத்துடன் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 முன்னர் இந்தியாவின் அம்ரித்சரஸ் நகரில் உள்ள சீக்கியர்களின் புனித ஆலயமான பொற்கோவிலில் பதுங்கியிருந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை உயிருடன் பிடிக்கவோ அல்லது உடலாக மீட்கவோ இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு முன்னெடுத்த நடவடிக்கையில் குறைந்தது 400 பொதுமக்களும் 87 இந்திய படையினரும் கொல்லப்பட்டதாக அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொல்லப்பட்டோரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 என்று சீக்கியர்கள் தெரிவிக்கின்றனர். 30 முன்னர் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூற ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் இன்று வெள்ளிக்கிழமையன்று இந்த புனித கோவிலில் 100 சீக்கியர்கள் கூடியிருந்தனர். ஆனால் அந்த விழா துவங்கிய உடனே வன்முறை வெடித்தது. யார் அந்த விழா கூட்டத்தில் முதலில் உரையாற்றுவது என்பது தொடர்பில் எழுந்த கருத்து வேறுபாடே இந்த வன்முறையை தூண்டியுள்ளது என்று பொற்கோவில் நிர்வாகமான ஷிரோமணி குருத்வாரா பிரபந்தக் குழுவின் தலைவர் அவதார் சிங் BBCயிடம் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு நாளை அனுஷ்டிக்க நாங்கள் கோவிலில் கூடுவோம். ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த யாராவது ஒருவர் முயற்சிப்பார். இந்த வருடம் நிலைமை பெரிய அளவில் மோசமடைந்தது. இன்றைய சண்டை மூலம் அவர்கள் எங்களின் சமூகத்திற்கு அவமரியாதையை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த விழாவில் பிரார்த்தனைகள் முடிந்த பிறகு யார் அந்த கூட்டத்தில் முதலில் உரையாற்றுவது என்பது தொடர்பில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது ஒருவருக்கொருவர் மைக்கை பறிக்க முயற்சித்தனர். இதில் ஒருவர் காயமடைந்தார். அதையடுத்தே இந்த வன்முறை வெடித்தது. வன்முறையில் ஈடுபட்ட சிலர் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் உள்ளனர் என்றார் பொற்கோவில் நிர்வாகமான ஷிரோமணி குருத்வாரா பிரபந்தக் குழுவின் தலைவர் அவதார் சிங். அத்துடன் அந்த வன்முறை செயலில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது அந்த கோவில் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த வன்முறை தொடர்பில் BBCயிடம் பேசிய அந்த பகுதியில் இருக்கும் மூத்த காவல்துறை அதிகாரி அங்கு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் தற்போது அங்கு அமைதி நிலவுவதாகவும் தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை மீது விதிக்கப்பட்ட தடையை மேலும் 10 நீடித்து இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்புடன் மீண்டும் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை ஜூன் மாதம் 16 வரை மேலும் நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் JS கெஹர் மற்றும் C நாகப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற போது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் மாதம் 16ஆம் தேதி அன்று நடைபெறும் என்றும், அன்று வரை அந்த வழக்கின் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்த தடை நீடிக்கும் என்றும் அந்த அமர்வு தெரிவித்தது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ஜெயலலிதா தாக்கல் செய்திருக்கும் இந்த மனு தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவர் க. அன்பழகன் ஜெயலலிதா தாக்கல் செய்திருக்கும் இந்த மனுவில் தன்னையும் மனுதாரராக சேர்த்துக் கொள்ளுமாறு தாக்கல் செய்திருக்கும் மனு தொடர்பில் ஜெயலலிதாவிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்றும் அனுப்பியுள்ளது. எனினும் அந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பிலான சிவில் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவிற்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ள சில சொத்துக்கள் தமக்கு சொந்தமானவை என்று சில நிறுவனங்கள் தாக்கல் செய்திருக்கும் மனு தொடர்பில் சிவில் வழக்கு விசாரணைகள் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழக முதல்வராக இருந்தபோது வருமானத்திற்கும் அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளதாக தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையே தற்போது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஜெயலலிதா, சசிகலா மற்றும் அவர்கள் சார்ந்த நிறுவனங்கள் மீது நடைபெற்று வரும் இந்த வழக்கிலிருந்து தங்களது சொத்துக்களை விடுவிக்க கோரி லெக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் தம் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு 10 நாள் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. காவிரி டெல்டா விவசாயத்துக்காக மேட்டூர் அணை வழமை போல ஜூன் 12ஆம் தேதி இந்த ஆண்டு திறக்கப்படாது என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து காவிரி டெல்டா விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலர் ஆறுபாதி கல்யாணம் அவர்களை கேட்டேன்.
இல்ல, சட்டில இருந்தாரா ஆப்பையில வரும். அவங்க முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறது தண்ணி இல்லைங்கிற நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காங்க. மேட்டூர்ல போதிய தண்ணீர் இல்லை. இது வந்து மேல் வரத்தும் தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்நாடகா அணையெல்லாம் நிரம்பிய தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால குறுவை ஆத்துத்தண்ணி குறுவை காவிரியை நம்பி குறுவை செய்ய முடியாதுங்கிறதுனால அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது இது வந்து என்ன நிலைமைன்னா, நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே கர்நாடகம் வந்து கோடை பாசனத்திற்கு தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டு இந்த 4 அணைகளையும் காலி செஞ்சு வச்சுக்கிட்டு வருஷ வருஷமே வந்து ஜூன் மாதம் வரும்பொழுதுலாம் எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அவங்க கோடை பாசனத்திற்கு விதிகளை மீறி பயன்படுத்துகிறாங்க. சீசன் நடுவர் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இதிலே தெளிவாக இருக்குது. கிராப்பிங் சீசன்லாம் தெளிவாக வரையறுத்துருக்காங்க. அவங்க வந்து ஜனவரி மாதத்துக்கு மேலே அவங்க தண்ணி எடுக்கிறது தவறு. இந்த வருஷம் வந்து அவங்க வந்து லைவ் ஸ்டோரேஜ்னு சொன்ன மொத்தம் அந்த கர்நாடகனுடைய 4 அணைகளுடைய ஸ்டோரேஜ் வந்து 114 TMC. ஹாரங்கி, ஹாமாவதி, கிருஷ்ணராஜசாகர், கபினி இந்த 4 அணைகளுடைய மொத்த கொள்ளளவு 114 TMC. இதில் வந்து பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைவ் ஸ்டோரேஜுங்கிறது, அதாவது டெட் ஸ்டோரேஜ் போக லைவ் ஸ்டோரேஜ்னு அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது 47.5 TMC, 47.58 TMC அவங்கள்ட்ட இருந்தது பிப்ரவரி மாதத்தில். இப்போ மே மாதம் 31ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 15 TMC தான் இருக்குது.
மீதி அவங்க பயன்படுத்திருக்காங்க.
32 TMC பயன்படுத்திருக்காங்க.
இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் அது வந்து கண்காணித்து இந்த பயன்பாட்டை சரிவர அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து அந்த வாரியம் வந்து அமைப்பதிலே இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதாவது இப்போ சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் ஒரு 7 வருஷத்துல முன்னாடி முந்தைய யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் போது அவங்க இதை பத்தி கிடப்பில் போட்டாங்க, அதை பத்தி கவலைப்படவே இல்லை. இப்போ வந்தவொன்னும் முதலமைச்சர் சொல்லியிருக்க பிறகு அதுக்கப்புறம் அங்கே கர்நாடகா அதாவது மத்திய நீர்வளத்துறை இதில் வந்து இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது, ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்பேன்னு பாரத பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய அமைப்புங்கிறது அது வந்து ஒரு ஒரு சுய அதிகாரம் உள்ள அமைப்பாக இருக்கணும். அணைகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கு பாதுகாப்புக்கு இராணுவம் அல்லது மத்திய பாதுகாப்பு படை அவங்க பொறுப்பில் இருக்கணும். கர்நாடக அரசாங்கத்தினுடைய பொறுப்புல அவங்க போலீஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் அமைச்சு நமக்கு தீர்ப்பின்படி தண்ணி வந்தால் தான் வரும். இல்லைன்னா சும்மா வந்து நேம் சேக்க வச்சு அவங்க முடியாதுங்கிறாங்க, இவங்க முடியாதுங்கிறாங்கன்னு சொன்னால் மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது, மறுபடியும் நாங்கள் அவங்களுக்கு முறையிடுறது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
இது சரி. இப்போ இது தவிர இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த இப்போ உங்களுக்கு இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு 4 ஒன்றுக்கு 12 மணி நேரம் மின்சாரம் வழங்கப்படும் விவசாயிகளுக்கு, என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்.
இதே 2011 வந்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் சரியான தகவல்களை முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, இதுதான் பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டாவில் 100,000 பம்ப் செட் இருக்கு. அதில் வந்து நிலத்தடி நீர் காவிரி பிரச்சனை காரணமாக தண்ணி வராதனால நிலத்தடி நீர் ஒரு பக்கம் வந்து கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிட்டு இருக்கு, கடலோரங்களில் உவர் நீர் வருது. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஒரு இடர்பாடு காலத்தில் ஒரு பாதுகாக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் ஒரு 4,00,000 ஏக்கர் குறுவை விவசாயம் பண்ண எங்களுக்கு ஒரு 1,50,000 ஏக்கராவது எங்களால் குறுவை பண்ண முடியும். அது மே மாதத்துலேயே கொடுத்தாங்கன்னா இன்னும் உதவியாக இருக்கும். இதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து சொல்லி சொல்லி 10 தடவை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி திறக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, காற்றாலையை பார்க்குறாங்க. காற்றாலை மின்சாரம் வந்து மே மாதம் கடைசியில் வரும், அதுக்கப்புறம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெகாவாட் இருந்தால் போதுங்க. 500 மெகாவாட் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து கூடுதலாக கொடுத்தாங்கன்னா டெல்டாவில் 100,000 பம்ப் செட்டுகள் இயங்கும். மே மாதத்துலேருந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் குறுவை விவசாயத்தை நல்லா நடத்த முடியும். இல்லை இது ஒரு 50% ஆகுது விவசாயிகளுடைய. இப்போ இன்றைக்கி ஒரு 100% இன்றைக்கி குறுவை இழப்போ ஒரு 50% இழப்போ நம்ம தவிர்க்க முடியும்.
காவிரி டெல்டா விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆறுபாதி கல்யாணம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். காணாமல் போனோரை கண்டுபிடித்து தருமாறு கோரி நேற்று முல்லைத்தீவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போலீஸ்காரர் ஒருவரால் தள்ளப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என கோரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முல்லைத்தீவு நகரில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மீது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினருடைய அனுமதி பெற்று நடத்தப்பட்ட கூட்டமைப்பினரின் இந்த ஆர்ப்பாட்டத்தை குழப்புவதற்காக அரசு ஆதரவாளர்கள் பலர் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதை அடுத்து இருதரப்புகளையும் சேர்ந்தவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் ஒன்றை அடுத்தே இந்த தாக்குதல் முயற்சி சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
அனுமதி வேண்டிய ஒரு இடத்தில் எங்களுடைய போராட்டத்துக்கு எதிராக போராடக்கூடியவர்களை அதே இடத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் கொண்டு வந்து இறக்கியதை போலீசார் அனுமதித்த முதலாவது பிள்ளையான விடயம். ஏனென்றால் அங்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு எதிரானவர்களை ஒரு 20 மீட்டர் கூட தூரம் இல்லாத மிக அருகருகாக கொண்டு வந்து இறக்கி அது இடைநடுவில் போலீசார் நின்று கொண்டு அவர்கள் இங்கு போராட்டம் நடத்தியவர்களை பார்த்து போலீசார் அதனை மறைத்து அவர்களுக்கு பேசிக்கொண்டு நிற்பதற்கு சொல்வதும் கூட நமது போராட்டத்தை குழப்புகின்ற ஒரு விடயம்தான். ஆகவே அந்த நேரத்தில் நான் அவர்களை அங்கிருந்து கலந்து செல்லுமாறு சொல்லுவதற்கும் போலீசார் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவும் நான் அந்த பக்கத்துக்கு சென்று அவர்களுடன் பேசுகின்ற பொழுது என்னும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் என்னை முதுகில் பிடித்து தள்ளி என்னை அப்புறப்படுத்த பார்த்ததை தவிர அவ்வாறான போராட்டத்தை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனோர் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான இரண்டாவது அமர்வு இன்று காத்தான்குடி பிரதேச செயலக மண்டபத்தில் ஆரம்பமானது. காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த காணாமல் போன முஸ்லிம்கள் தொடர்பான விசாரணைக்காகவே இன்றும் நாளையும் காத்தான்குடியில் இந்த அமர்வு நடைபெறுகின்றது. இன்றைய அமர்வின் போது காணாமல் போனவர்கள் தொடர்பாக சாட்சியமளிக்க கூடுதலாக முஸ்லிம் பெண்களே அங்கு வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக 1990 இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் போர் உக்கிரமடைந்த நேரத்தில் குறுக்கல் மடம் என்னுமிடத்தில் ஜூலை 12 விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 100+ முஸ்லிம்கள் தொடர்பாகவே அவர்களில் பலரும் சாட்சியமளித்தார்கள். தனது கணவன் காணாமல் போனமை தொடர்பாக சாட்சியமளித்த முகமட் ஹுசைன் சித்தி சரினா,
அவர் வந்து 12/7/1990 காத்தாங்குடியில இருந்து போனவர், கல்முனை போயிட்டு வரான்ட்டு போனவர் வரல. பின்னரத்தை புறவுதான் மறு ஆரிய கிடச்சிச்சு. மறு இப்படி இடையில வச்சு எல்டிடி கடத்திட்டு போனேன்ட்டு சொல்லி சொல்றாங்க. பிறகு அதுக்கு பிறகு அவங்க வரல. இது வரைக்கும் இப்போதான் அந்த இடமெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்றாங்க இப்ப இப்படி நடந்திருக்கேன்ட்டு. ஓட்டும் எங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் வந்தாங்க. அந்த பிரச்சனை கொஞ்சம் நீங்கின பிறகு காத்தாங்குடிக்கு வந்த டைமில் தான் சொன்னாங்க இப்படி இது நல்லா பழகுறாக்கள் எங்களோட தமிழாக்கள். அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி என்று சொல்லி போட்டு எல்டிடி தான் செய்து இப்படி கடத்தி போனேன் என்று சொல்லி போட்டு. பிறகு என்ன நடந்தேன்னு தெரியா இப்போ தான் பிறகு இப்போ 2-3 தான் தெரியுது. அந்த இடமெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கல. இப்போ இது வரைக்கும் வரலை, நீ என்னன்னு தெரியாதானே.
மற்றும் ஒரு சாட்சியான முகமது ஃபாசிம் முகமது கனிஃபா இந்த சம்பவத்தில் தனது 2 தான் பறிகொடுத்துள்ளதாக கூறுகின்றார்.
அவங்க வந்து கல்முனையிலிருந்து சாமான ஏற்றிட்டு வர டைமில் லொரியில் குறுக்கல் மடத்தில் வச்சு கொள்ளையடிக்கப்பட்டிருக்காங்க. எல்டிடி பயங்கரவாதிகள் தான். அந்த இரவு என்ன செஞ்சாங்க, சாமானெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இரவு குறுக்கல் மடத்தில் கொண்டு போய் கடற்கரையில் ஒன்று ஆக்களெல்லாம் சுட்டு கிட்டத்தட்ட அதில் ஒரு 80-90 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 2 இப்போ எங்களுக்கு அந்த இடத்துல பொடி எழுதி பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு அந்த இடங்கள்ல இருந்து பொடியில் எடுத்துட்டாங்கன்னா இப்போ நாங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு
குறிப்பிட்டனர். இன்றைய முதல் நாள் அமர்வின் போது சுமார் 50 சாட்சியமளித்தார்கள். ஓரிருவர் தவிர ஏனையோர் குறிப்பாக குறுக்கல் மடம் சம்பவம் தொடர்பாகவே சாட்சியம் அளித்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். தென்னிலங்கையின் பல மாவட்டங்கள் சமீபத்தில் கடும் மழை மற்றும் நிலச்சரிவினால் ஏற்பட்ட சேதத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கையில் நாடு மேலும் மழை காற்றால் தாக்கப்படும் என்று வானிலை முன்னறிவிப்பு கூறுகிறது. இது குறித்து செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை சற்று குறைந்து வெள்ளமும் படிப்படியாக வடிந்தோடி வருவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது. எனினும் அடுத்து வரும் சில தினங்களில் நாட்டில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என்பதால் மக்களை அவதானமாக இருக்குமாறு வானிலை அவதான நிலையத்தின் இயக்குநர் எஸ் ஆர் ஜெயசேகர பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரெயின் ஃபோர்காஸ்டிங் கேனம் யூரோப்பியன் சென்டர் ஏகே எதகொட்ட ஏனிசா அபிட விசேஷமா மே இதில் தின கீபே துர திவைன சஹ அவட முஹுதே.
ஐரோப்பிய மீடியம் ரேஞ்ச் வானிலை முன்னறிவிப்பு நிலையத்தின் கணிப்பின்படி இலங்கையிலும் சூழவுள்ள கடலிலும் அடுத்த சில நாட்களில் பலத்த காற்று வீசக்கூடிய சூழ்நிலை நிலவுகின்றது. சாதாரணமாக மணிக்கு 30-40 km வேகத்தில் உள்ள காற்றின் நிலைமை 60 km வரை அதிகரிக்கும். ஆனால் இந்த காற்றின் வேகம் மணிக்கு 80 km வேகத்துக்கு வீசக்கூடிய நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனை எதிர்வரும் 9 வரை தான் நாங்கள் எதிர்வு கூறியிருக்கின்றோம். ஆனால் 9 பின்னரும் இந்த நிலைமை நீடிக்கலாம் என்று தான் நம்புகின்றோம். அதனால் கரையோரத்தை ஆண்டிய மக்கள் கூடுதல் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அவதானிப்புகளின்படி மழை கூட வாய்ப்பில்லை, ஆனால் காற்று அதிகரித்தால் மலேக பிரதேசங்களில் மழையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது என்றார் இலங்கை வானிலை அவதான நிலையத்தின் இயக்குநர் எஸ் ஆர் ஜெயசேகர. கடந்த சில தினங்களாக பெய்த மழை மற்றும் வெள்ளம் அதன் விளைவாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் 5 மாகாணங்கள் பாதிக்கப்பட்டன. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26 அதிகரித்திருக்கிறது. களுத்துறை மாவட்டத்தில் ஒருவரை இன்னும் காணவில்லை. பலர் காயமடைந்துள்ளனர். 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 110,000 அதிகமானோர் இந்த மோசமான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 7,000 இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்திலேயே அதிகமாக, அதாவது 16 பேர் இந்த மோசமான காலநிலையில் உயிரிழந்திருக்கிறார்கள். களுத்துறை மாவட்டம் அகலவத்தை வியாங்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது ஹஸ்மி என்ற ஆசிரியரிடம் அவரது ஊரின் தற்போதைய நிலைமை பற்றி கேட்டேன்.
எல்லாரும் சாதாரண 5 நாட்களாக இப்ப வெள்ளம் வந்து திடீரென இந்த வெள்ளம் நிலவுல வந்தது. சுமார் 150 வீடுகள் நேரில் முற்றாக மூழ்கியது. உயிரிழந்தவர்கள் பக்கத்துல ஏரியாக்களுக்கு ஆறுகளிடம் தெரிவிக்கின்றார்கள். பெரும்பாலும் எல்லாரும் வந்து விட்டார்கள். இன்னும் சில ஏரியாக்கள் வெள்ளத்தில் இன்னும் பாதைகள் மூழ்கி ஒன்றுதான் காணப்படுகின்றது.
உங்களுக்கு அரச தரப்பிடம் இருந்து நிவாரண உதவிகள் எல்லாம் வந்து சேர்ந்துச்சா?
இன்னும் 5 நாட்களாக வெள்ளம் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக பெரும்பாலும் நிவாரணம் வரவில்லை. ஆனால் எங்கள் முஸ்லீம் அமைச்சர்களான ரவுசோக்கிம் அவர்களும் அஸ்லம் அஜர் மற்றும் இங்கும் சில முஸ்லீம் அரசியல்வாதிகள் வந்து சென்றார்கள். அவங்களுக்கு தேவையான சில உலருணர் பொருட்களையும் கொண்டு வந்து வந்தார்கள். எங்களுக்கு கிடைத்த உலருணர் பகுதிகளில் நாங்கள் எங்களை சூட இருக்கின்ற ஏனைய சிங்கள மக்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டவன சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம்.
உங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுது உதவி?
முக்கியமாக உதவிப்படுத்த வரையில் எங்களுக்கு சில சுகாதார வசதிகள் மற்றும் ஏனைய வெள்ளத்துக்கு பின்னால் விடயங்கள் தான் பார்க்கப்பட வேண்டிய முக்கியமாக இந்த கிணறுகள், துப்புரவாக்குகள் மற்றும் வைத்திய முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கின்றது. முக்கியமாக இந்த வெள்ளம் வந்து போகின்ற ஏரியாவில் தான் எங்களுடைய பாடசாலை காணப்படுகின்றது. ஸ்கூலை பொறுத்த வரையில் சுமார் 40 லட்சம் அளவு நஷ்டத்துக்கு பட்டிருக்கின்றது
என்றார் வியாங்கல பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் முகமது ஹஸ்மி.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. பிரேசிலில் கால்பந்து உலகக்கோப்பை இன்னும் சில நாட்களில் தொடங்கவிருக்கும் நிலையில் அங்கு செல்லக்கூடிய கால்பந்து ரசிகர்கள் பாலியல் சுற்றுலா எனும் அபாயகரமான அம்சத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று கோரி நடத்தப்படும் பிரச்சாரத்தில் இங்கிலாந்து அணி வீரர்களும் பங்கேற்கிறார்கள். இது குறித்து பிபிசியின் வியர் டேவிஸ் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் சீவகன்.
ரிசிபே நகரின் சிவப்பு விளக்கு பகுதி. எல்லா நாட்களிலும் இங்கு பாலியல் தொழிலாளர்கள் தெருவில் நிற்பார்கள். ஆனால் இங்கு வித்தியாசம் என்னவென்றால், இங்கு பெரிய பெண்கள் போன்று உடையணிந்து நிற்பவர்களில் சிலர் வெறுமனே 13 வயது சிறுமிகள். இங்கிருக்கின்ற 4 ஒரு பாலியல் தொழிலாளி சிறுமி ஆவார். 16 வயதில் தாயாகி தனது குழந்தை பராயத்தை ஏற்கனவே தொலைத்தவர் இந்த அனா. தான் பாலியல் தொழிலாளி அல்ல என்று கூறுகின்ற இவர் 12 வயது முதலே உடல் உறவில் ஈடுபட்டு வருகின்றார். வெளிநாட்டுக்காரர்கள் செல்வந்தராகவும் தாராள குணத்துடனும் இருப்பதால் தாம் அவர்களுடன் போவதாக இவர் கூறுகின்றார். மனம் நொந்து போன அவருடைய தாய் போலீசுக்கு போன போதிலும் அவர்கள் அனாவை பாதிக்கப்பட்டவராக கருதவில்லை.
நிறைய பெண்கள் வெளிநாட்டுக்காரர்களுடன் போவது எனக்கு தெரியும். அவர்கள் வேலை செய்யும் பெண்களுக்காக இங்கு வருகிறார்கள். அவர்கள் நிறைய பணம், நகைகள் எல்லாம் கொடுக்கிறார்கள்.
பிரேசிலில் வேகமாக வளர்ந்து வருகின்ற நகரங்களில் இந்த ரிசிவேயும் ஒன்று. இங்கிருக்கின்ற அரங்கில் உலகக்கோப்பையின் 4 ஆட்டங்கள் நடக்க இருக்கின்றன. ஏற்கனவே சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விருப்பமான இடம் இது. பொருளாதார ரீதியாக இது வளர்வதும் சுற்றுலா பயணிகளின் அதிகரிப்பும் பிரேசிலின் ஏனைய பல பகுதிகளிலிருந்து பலரும் இங்கு வந்து குடியேற தூண்டுகின்றது. இந்த பகுதி சுற்றுலா பயணிகளால் நிறைந்து வழியும் நிலையில் இவர்களில் பலர் பாலியல் சுற்றுலாவுக்காகவே இங்கு வருவதாகவும் அவர்களில் பலர் சிறார் பாலியல் தொழிலாளர்களை இலக்கு வைத்து வருகின்றார்கள் என்றும் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். பாலியல் மிருகங்கள் வரும் இடங்களை தவிர்ப்பதற்கான பயிற்சி இது. அப்படியானவர்கள் எங்கு வருவார்கள், அவர்களை எப்படி தவிர்ப்பது என்று இளம் சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. பதினாறு வயது பெண்கள் என்று இவர் கூறுகின்றார். வெறுமனே 6 பவுண்டுகளுக்காக ஒருவருடன் இவர்கள் போகின்றார்கள். அதை கொண்டு இவர்கள் போதை மருந்து தான் வாங்க முடியும். பிள்ளைகளை பாலியல் மயப்படுத்துவதாக பிரேசிலின் சமூகத்தின் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது. பாலியல் படங்கள் காட்டும் நியங்களை இங்கு சிறார்கள் இலகுவாக பெற முடியும். பிரேசிலில் இருக்கின்ற இந்த நிலையை சாதகமாக பயன்படுத்தி பாலியல் ஆசையை தீர்த்துக் கொள்ள எவரும் முயற்சிக்க கூடாது என்று உயர்மட்டத்திலான பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. ஆனால் அது போதாது என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள்.
உலகக்கோப்பை காலங்களில் இந்த நிலைமைகள் மோசமடைய போகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கு பாதுகாப்பற்ற நிலையிலே நிறைய பணம் தேவைப்படும் சிறுமிகள் இருக்கிறார்கள். நிறைய ஆண்கள் வெளியிலிருந்து வருகிறார்கள். எம்மிடம் இவற்றை தடுக்க சரியான அரசாங்க கொள்கை கிடையாது
என்றார் ஒரு செயற்பாட்டாளர். ஒரு கோப்பை காஃபிக்காகவே தம்மை விற்க போதை மருந்து கடுமையான சிறுமிகள் இந்த உலகக்கோப்பை நடக்கும் நகரில் இருக்கின்றார்கள். இவர்களில் சிலர் ஏற்கனவே தாயாகிவிட்டார்கள். அவர்களது குழந்தைகளும் மோசமான எதிர்காலத்தை எதிர்நோக்குகின்றன. உலக அரங்கில் தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள விளைகின்ற பிரேசிலுக்கு இந்த அழுக்கு பக்கம் ஒரு தர்ம சங்கடம்தான்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சீவகன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சாதா.
இரண்டாம் உலகப் போருடைய முடிவின் துவக்கத்தை குறிக்கும் டிடே தினத்தின் 70வது நினைவு நாள் பிரான்சில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யுக்ரைனின் ஸ்லோவியான்ஸ்கில் அரசப்படைகள் தாக்குதல் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றனர். இந்தியாவில் மாணவர் ஒருவரை போலி என்கவுண்டரில் கொன்றதாக போலீசார் 18 பேர் மீது நீதிமன்றம் குற்றத்தை உறுதி செய்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.